السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما ترك الوالدان والأقربون، وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காத்து வரும் மறையளித்து இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கையை பின்பற்றுகின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும். புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹுடைய மாளிகைக்கு சமூகம் தந்து இஃத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, எம்மை படைத்த அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறான் அவற்றை எடுத்தும், எவற்றை செய்யக்கூடாது என்று எம்மை தடுத்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக தவிர்த்து நடந்து கொள்வதோடு படைத்தவனை அந்த அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும், குறிப்பாக தனிமையில் இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுமாறும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். இன்றைய ஹுத்பாவிலே இஸ்லாத்தின் பார்வையில் வாரிசுரிமை சட்டம் எனும் தலைப்பினூடாக சில விடயங்களை மிகச் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு புனிதமான மார்க்கம், தூய்மையான மார்க்கம், முழுமையான மார்க்கம். எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த உலகம் இவ்வளவு காலம் நீடித்திருந்தாலும் கியாமத்தினால் வரும் வரைக்கும் யார் வந்தாலும் இந்த காலம் எப்படியான காலம் இருந்தாலும் அந்த காலத்திற்கு தேவையான எல்லா விடயங்களும் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம். எந்த விதமான இடைச்சர்களையும் யாரும் ஏற்படுத்துவதற்கு, கூடுதல் குறைவை ஏற்படுத்துவதற்கு எந்த இடமும் அளிக்காமல் பரிபூரணப்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தமான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அனைத்து விடயங்களும் மனிதனுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், ஏனைய சட்டதிட்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அத்தனையும் குர்ஆன் மூலமாக அநேகமான விடயங்கள் குர்ஆனில் சுருக்கமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே மனிதனுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு விடயம்தான் வாரிசுரிமை சட்டம் என்பது. கண்ணியமானவர்களே, இன்று நாம் வாழக்கூடிய காலத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிளவுகள், பிரச்சனைகளில் அதிகமான பிரச்சனைகள் பணத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக சமூக ஆய்வாளர்களும் சொல்வார்கள், சமூகத்தில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளுள் தலையாய பிரச்சனை என்பார்கள் பொருளாதார பிரச்சனை. தமிழிலே சொல்வார்கள், ஒரு சான் வயிறு இல்லாட்டா உலகில் ஏது கலாட்டா என்பார்கள். ஒரு சான் வயிற்றினுடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை தான் இன்று உலகளாவிய மட்டத்தில் பாரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று சாம்ராஜ்யங்களுடைய எழுச்சி வீழ்ச்சி, நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற சண்டைகள், சச்சரவுகள், கைகலப்புகள், மக்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏராளமானவை இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. எனவே இஸ்லாமும் தூர நோக்கோடு கியாமத்தினால் வரும் வரைக்குள்ள சமுதாயத்தில் இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மனிதனுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை மிக தெளிவாக, இனியமானவர்களே, நான் ஆரம்பமாக சொன்னேன், அநேகமான விடயங்கள் குர்ஆனில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன, அதிகமான விடயங்கள் ஹதீஸுகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படியான கட்டத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சில விடயங்களைத்தான் குர்ஆனில் தெளிவாக பேசியிருக்கிறான். தொழுகை எடுத்து பாருங்கள், தொழுகை சுருக்கமாக தொழுகை நிலைநிறுத்துங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. எவ்வளவு விரிவான ஒரு பாடம், ஆனால் அத்தனை விரிவாக்கமும் நபியுடைய சொல்லில் செயலில் இருக்கிறது. ஜகாத் எவ்வளவு முக்கியமான ஒன்று, ஜகாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற நேரம் ஜகாத்தை நிலைநிறுத்துங்கள், கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இனியமானவர்களே, இப்படி பல முக்கியமான விடயங்கள் சுருக்கமாக குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சில விடயங்களை மாத்திரம் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக பேசியிருக்கிறான் என்றால், அப்படி தெளிவாக பேசப்பட்ட விடயங்களில் ஒன்றுதான் வாரிசுரிமை சட்டம் என்பது, அனந்தர சொத்து பங்குடி என்பது. ஒருவர் மரணித்த பிறகு அவனுடைய சொத்து செல்வங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக பேசியிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இதை பற்றி அதிகமாக நாமும் பேச வேண்டியிருக்கிறது. இதைப்போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அறிவிலே சரி அரைவாசி என்றார்கள், இல்முல் மீராஸ் அனந்தரத்தை பற்றிய அறிவு என்றார்கள். சகோதரர்களே, தஅல்லமுல் ஃபராயித வ அல்லிமுஹன்னாஸ், ஃபராயிதை இந்த அனந்தர சொத்து பங்கீட்டு முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்கள், இதை அதிகமாக பேசுங்கள். உலகத்திலே உயர்த்தப்படுகின்ற கல்வியில் முதலாவது உயர்த்தப்படுவது இந்த அதாவது அனந்தர சொத்து சம்பந்தமான அறிவுதான் என்றெல்லாம் ஹதீசுகளில் ஏராளமாக இது பேசப்பட்டிருக்கின்றன. இனிமானவர்களே, இதை பற்றி நாம் எந்த அளவு அறிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவு விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அனந்தர சொத்து என்பது மிக விரிவான ஒரு பாடம். இதனுடைய முக்கியத்துவத்தை சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று ஒவ்வொருவரும் நினைத்த பிரகாரம் உண்மையிலே உயிரோடு ஒரு மனிதன் இருக்கிற நேரம் அவனுடைய சொத்துக்களை பங்கீடு செய்வதற்கு இந்த வராசத் என்று சொல்வது கிடையாது. உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள், ஒருவர் மரணித்த பிறகு குர்ஆன் சொல்கிறது இவ்வாறுதான், எட்டில் ஒன்று இவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு அந்த அளவுதான் கொடுக்க வேண்டும். எட்டில் ஒன்றா, ஆறில் ஒன்றா, அல்லது அதாவது நாளில் ஒன்றா, மூன்றில் இரண்டா, மூன்றில் ஒன்றா, அரைவாசி என்றெல்லாம் குர்ஆன் இன்னவருக்கு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறது. இந்த பங்கீட்டு முறை ஒருவர் மரணித்த பிறகு அவன் விட்டுச் செல்கின்ற செல்வங்களை பங்கீடு செய்கின்ற முறைதான். உயிரோடு இருக்கிற நேரம் ஒரு மனிதன் தனது பிள்ளைகளுக்கு கொடுப்பது அது ஒரு கிஃப்டாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதற்கு இந்த விதிமுறை கிடையாது. பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேர்மையாக யாரை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நேர்மையான முறையில் நடந்து கொண்டு அதை பகிர்ந்தளிக்கலாம். நாம் சிந்திக்கலாம், அனந்தர சொத்தாக ஒரு மனிதன் அப்படியே தனது சொத்தை மரணத்துக்கு பிறகு விட்டு வைப்பது சிறந்ததா, அல்லது அவன் உயிரோடு வாழுகிற நேரத்திலே அத்தனையும் முடித்துவிட்டு வெறுங்கையோடு மரணிப்பது சிறந்ததா என்று நாம் ஒரு கேள்வி எழுப்பினால் உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள். இனிமானவர்களே, உண்மையிலே அனந்தரத்தை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமாக பேசியிருக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்கு அனந்தர சொத்து என்பது இருக்க வேண்டும் என்பதை யதார்த்தமாக சொல்கிறது. அந்த வகையிலே நாங்கள் சிலரை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற நேரம் கொடுத்து தனக்கென்றொரு வீட்டை கூட வைக்காமல் அதையும் கொடுத்துவிட்டு சிலருடைய நிலை பிள்ளைகளை மார்க்கமுள்ளவர்களாக அல்லாஹ்வை பயந்தவர்களாக அவர்களை வாழ வைக்காததனால், அவர்களை வளர்க்காத காரணத்தினால் அவர்கள் அந்த பெற்றோர்களை உயிரோடு இருக்கிற நேரமே வெளியிலே போடக்கூடிய நிலை உண்டாகிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஏதோ ஒரு அடிப்படையில் நான் மரணித்தால் எனது மனைவிக்கு எனது பிள்ளைக்கு போக வேண்டிய சொத்துக்கள் போய்விடாமல் என்னுடைய உறவினர்கள் அத்தனையும் பறித்துக் கொள்வார்கள், அத்தனையும் அப்படியே தனக்காக தங்களுக்கென்று எடுத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு அச்சம் பயம் இருந்தால் உயிரோடு இருக்கிற நேரம் ஏதோ நாம் கொடுத்து விடுவது சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் அனந்தரமாக அதை பற்றி படித்து படித்து கொடுத்து அதனுடைய விரிவாக்கத்தையும் சொல்லிக் கொடுத்து நான் மௌத்தாகினால் என்னுடைய சொத்து இவ்வாறுதான் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற அறிவை நாம் கொடுத்துவிட்டு மரணிப்பதுதான் சிறந்ததாக இருக்கிறது. சகோதரர்களை, விடயத்துக்கு வருகிறேன். இந்த அனந்தர சொத்து பங்கீட்டு முறை இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள காலத்திலும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தங்களது சொத்துக்களை பங்கீடு செய்து வந்தார்கள். அவர்களது குலத்தலைவர்கள் கோத்திரங்கள் சொல்கிற பிரகாரம் அவர்கள் செய்து வந்தார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலும் இப்படி ஒரு வரையறை இஸ்லாம் வைக்கவில்லை. ஆரம்ப ஜாஹிலியா காலத்தில் இருந்த பழக்கம் சுருக்கமாக சொன்னால், ஒரு சாராருக்கு அநீதி இழைக்கப்பட்டு இன்னும் ஒரு சாரார் முழுமையாக பிரயோசனம் அடைகின்ற ஒரு நிலைதான் இருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு அனந்தர சொத்தில் பங்கீடு கிடையாது, பங்கு கிடையாது, அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் சிறுவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கிடையாது, அனாதைகளுக்கு கிடையாது, நலிவுற்றவர்கள், நோயாளிகள், இப்படியாக சமுதாயத்தில் இருக்கின்ற நலிவுற்றவர்கள் சாதாரணமானவர்களுக்கு இல்லை. ஆணாக இருக்க வேண்டும், பலசாலியாக இருக்க வேண்டும். யாருக்கு கட்ஸ் இருக்கிறதோ அவருக்கு தான் கொடுப்பார்கள், அவர்கள் தான் அத்தனையும் எடுத்துக் கொள்வார்கள். இப்படியான ஒரு நிலைதான் இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்துக்கு முன்னாலும் இருந்தது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலும் கூட தனியான ஒரு சட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. எங்களுக்கு தெரியும், மக்காவுடைய காலப்பகுதி பொதுவாக சட்டதிட்டங்கள் இறங்கவில்லை. ஈமானிய தர்பியாக்கள் மனிதனுடைய உள்ளத்தை பண்படுத்துகின்ற, அவனை ஈமானிய உணர்வோடு அவனை வாழ வைக்கின்ற, அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்துகின்ற குர்ஆனுடைய வசனங்கள் தான் இறங்கிக் கொண்டிருந்தன. சட்டங்கள் எல்லாம் அநேகமானவைகள் மதீனாவுடைய வாழ்க்கையில் தான் ஏற்படுகிறது. அந்த வகையில் கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலும் தனியாக எப்படி சொத்துக்களை பங்கீடு செய்ய வேண்டும் என்ற முறையை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கவில்லை. மதீனாவுடைய காலம் ஹிஜ்ரி 3க்கு பிறகு, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹத் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா இந்த சட்டத்தை இறக்குகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் காரணமாக ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துகிறான். ஸஅத் இப்னு ரபியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதிலே நபியோடு கலந்து கொண்டு ஷஹீதாகி விடுகிறார்கள். அந்த ஸஅத் இப்னு ரபி மரணிக்கக்கூடிய நேரம், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், சகோதரர்களே அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரம், அவர்களது மனைவி இருக்கிறார்கள், இரண்டு பெண் குழந்தைகளோடு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இந்த தாய், இந்த ஸஅத் இப்னு ரபியுடைய ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி பார்க்கிறார்கள், இவர்கள் மரணித்த பிறகு அவருக்கென்றிருந்த அத்தனை சொத்து செல்வங்களையும் இந்த தனது கணவனுடைய சகோதரர் ஸஅத் இப்னு ரபியுடைய சகோதரர் முழுமையாக அத்தனையும் தனக்காக எடுத்துக் கொள்கிறார். எந்த ஒன்றையும் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்கவில்லை. இதை இந்த பெண்ணால் தாங்க முடியவில்லை. நபியிடம் செல்கிறார்கள், இரண்டு பெண் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இதோ ஸஅத் இப்னு ரபி உங்களோடு யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாகி விட்டார், இரண்டு பெண் குழந்தைகளை விட்டு சென்றிருக்கிறார். இந்த பெண் குழந்தைக்காக இவருடைய சொத்து செல்வங்கள் எதையும் விட்டு வைக்காமல் அவருடைய சகோதரர் முழு சொத்தையும் தனக்காக்கிக் கொண்டார் என்ற முறைப்பாட்டை செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்ணே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா உங்களுடைய விடயத்திலே தீர்ப்பளிப்பான் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். பின்னால் அல்லாஹு தாலா இது சம்பந்தமான குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். எல்லோரும் இந்த வசனங்களை தெளிவாக படிக்க வேண்டும். இந்த குறுகிய நேரத்திலே அத்தனையும் சொல்ல முடியாது சகோதரர்களே. அல்லாஹு தாலா சூரத்து நிசாவுடைய 11வது வசனம், சூரத்து நிசாவுடைய 11வது 12வது வசனங்களை அல்லாஹ் இவர்களை காரணமாக வைத்து அந்த நேரத்தில் இறக்கி வைக்கிறான். முழு கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உள்ள சமுதாயத்துக்கு சட்டம் இதற்கு பிறகு இப்படித்தான், நினைத்த பிரகாரம் பகிர்ந்தளிக்க முடியாது, இப்படித்தான் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முறை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். சகோதரர்களே, சூரத்து நிசாவுடைய 7வது வசனம், சூரத்து நிசாவுடைய 11-12வது வசனங்கள், சூரத்து நிசாவுடைய கடைசி 176வது வசனம், இவைகளை விரிவாக நாம் படிக்க வேண்டும். உலமாக்களிடத்தில் கண்ணியமாக சென்று இதனை நாம் விரிவாக படிப்பது எமது கடமையாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் அந்த 11வது 12வது வசனங்களிலே சுருக்கமாக சொல்லக்கூடிய விடயம், ஆணுக்கு கிடைக்க, அதாவது லிஸ்கர் யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்திலே, ஒரு ஆணுக்கு இரண்டு பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒருவர் மரணிக்கிற நேரம் அவருக்கு பிள்ளைகளாக இரண்டு பெண் குழந்தைகள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளை விட்டு செல்கிறாரா? ஒருவர் மௌத்தாகக்கூடிய நேரம் அவருக்கு பிள்ளைகள் என்று பெண் குழந்தைகள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள், இருவர் அல்லது இருவருக்கு மேல் இருந்தால் சொல்கிறது, அவர் விட்டு செல்கின்ற சொத்து செல்வத்தில் சரியாக 1/3 பகுதி அந்த 2-2க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அல்லாஹுடைய சட்டம், ஒரு பெண்மணி, ஒரு குழந்தைதான், ஒரு பெண் குழந்தைதான் இருக்கிறாள், அந்த நிலையில் பெற்றோர் மரணிக்கிறாரா, அந்த பிள்ளைக்கு அதாவது சரி பாதி சொத்தில் சரி பாதி கிடைக்கும் என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இனிமானவர்களே, அதே போல கணவன் மனைவியுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயம், ஒரு கணவன் மௌத்தாகிறார், மனைவிக்கு எந்த அளவு கிடைக்கும், அவருடைய சொத்தில் எந்த அளவு போகும், பிள்ளைகள் இருந்தால், அவருக்கு பிள்ளைகள் இருந்தால் மனைவிக்கு 1/8 பகுதி சேரும். அதே நேரம் பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் மனைவிக்கு கணவனுடைய சொத்தில் நாளில் ஒரு பகுதி. மனைவி மரணிக்கிறாளா, தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான், மனைவி மரணிக்கிறாள், அந்த மனைவியுடைய சொத்து செல்வத்தில் இருந்து கணவனுக்கு போய் சேர வேண்டியது. பிள்ளைகள் இருந்தால் நாளில் உண்டு, பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் அந்த மனைவியுடைய சொத்தில் சரி பாதி கணவனுக்கு போய் சேரும். ஒருவர் மரணிக்கிறார், அவருடைய தாய் தந்தையருக்கு என்ன பங்கு போகும் என்பதையும் குர்ஆன் பேசுகிறது. அந்த மரணித்தவருக்கு குழந்தைகள் இருந்தால், ஆணோ பெண்ணோ குழந்தைகள் இருந்தால், பெற்றோருக்கு தாய்க்கும் தந்தைக்கும் ஆறில் ஒன்று என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பங்கு சேரும். இப்படியான பல சட்டங்களை இந்த குர்ஆனுடைய வசனங்களினூடாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த இரு வசனங்களும் இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாது பின் ரபீஉடைய ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியையும் அந்த இரு பெண் குழந்தைகளையும் முழு சொத்தையும் எடுத்துக்கொண்ட சாது பின் ரபீ ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரரையும் அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் சட்டத்தை விதியாக்கி விட்டான், இவ்வாறுதான் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனவே முழுமையான சொத்தை உங்களுக்கு எடுக்க முடியாது. ஏதோ ஒரு சட்டம் இல்லை அதனால் எடுத்தார்கள், இப்பொழுது அல்லாஹ்வுடைய சட்டம் வந்துவிட்டது, முன்வைக்கிறார்கள். ஈமானிலே வளர்ந்தவர்கள் உடனடியாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்கிறார்கள். எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் இவர்களுடைய விடயத்திலே, இந்த மனைவிக்கு அவருடைய சொத்தில் எட்டில் ஒன்று ஏற்கனவே குர்ஆனுடைய வசனத்தை சொன்னது போல பிள்ளைகள் இருப்பதால் அந்த மனைவிக்கு சேர வேண்டியது எட்டில் ஒரு பகுதி. ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், சொத்தில் மூன்றில் இரண்டு பகுதி அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் போகும், மீதம் உள்ளதுதான் உங்களுக்கு என்று சொன்னார்கள். இதே நேரத்தில் உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள், ஆண் குழந்தை இவருக்கு இருந்திருந்தால் மௌத்தானவருடைய சகோதரருக்கு எந்த பங்கும் போகாது, அவர் ஹாஜிபாகி விடுவார். ஆண் குழந்தை இல்லாத காரணத்தினால் தான் அங்கே மரணித்தவருடைய சகோதர சகோதரிகள் என்ற பட்டியல் தொடர்கிறது. ஆழமான விடயங்கள், நுணுக்கமான விடயங்கள். கண்ணியமானவர்களே, நாம் குறைந்தபட்சம் என்னுடைய வராசத், என்னுடைய அனந்தர சொத்து, எனக்கு மனைவி இருக்கிறாள், எனக்கு மூன்று குழந்தைகள், இரண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, எனக்கு தாய் தந்தை உயிரோடு இருக்கிறார்கள், மரணித்து விட்டார்கள், இப்படியான நேரத்தில் என்னுடைய சொத்து நான் மௌத்தாகினால் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதையாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எம்முடைய முன்னோர்கள், நாம் இன்று எம்முடைய முன்னோர்களை, செலவுகளை, இமாம்களை, சஹாபாக்களை, இந்த காலம் சாதாரணமாக பேசுகிற காலம், இன்னிமானவர்கள் எவ்வளவு ஆழமான அறிவுடையவர்களாக, எவ்வளவு அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான ஆழமான அறிவுடையவர்களாக எம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுக்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சகோதரர்களே, அலி ரழியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே, அவர்கள் கலீஃபாவாக இருக்கிற காலம், காதி சுரைஹ் என்ற ஒரு மிகப்பெரும் ஒரு ஜட்ஜ், மிகப்பெரும் ஒரு நீதிபதி இருந்தார். மிக தக்குவா உள்ளவர், நுணுக்கமான முறையில் நீதம் செலுத்தக்கூடியவர், மிக பிரபலியமான ஒரு மனிதர். அவர் எந்த நீதம், அதாவது எந்த தீர்ப்பு வழங்கினாலும் தவறாது, அவ்வளவு நுணுக்கமான ஒரு மனிதர். அந்த காதி சுரைஹுடைய ஒரு தீர்ப்புடைய விடயத்திலே தனக்கு திருப்தி இல்லை என்ற ஒரு முறைப்பாட்டை ஒரு பெண்மணி அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொண்டு போய் முன்வைக்கிறார்கள். கலீஃபா அவர்களே, காலி சுரைஹனுடைய விடயத்திலே அநீதிழைத்து விட்டார். என்னுடைய சகோதரர், அவர் சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, எனது சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் மௌத்தாகிவிட்டார். அவர் மரணிக்கக்கூடிய நேரம் விட்டு சென்ற சொத்து செல்வங்கள் 600 தீனார். 600 தீனார் தங்க நாணயங்களை விட்டு சென்றார். இந்த 600 தீனாரில் எனக்கு அவர் பகிர்ந்தளித்தது அவருடைய தீர்ப்புப்படி ஒரே ஒரு தீனார். என்னுடைய பார்வையில் இது எனக்கு செய்யப்பட்ட ஒரு அநீதி. எப்படி எனக்கு ஒரு தீனார் கிடைக்கும்? நிறைய எதிர்பார்த்திருக்கிறார், ஒன்று கிடைத்ததனால் இதை குறையாக முன்வைக்கிறார்கள். மாணவர்களே, நாம் என்றால் ஒருவருடைய ஒரு குடும்பத்தை சொல்கிற நேரம் அனைத்தையும் விசாரித்து சொல்ல வேண்டும். அலிரதியல்லாஹு இவ்வளவு ஆழமான அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு பெரிய உதாரணம் இது. சகோதரர்களே, அலிரதியல்லாஹு உடனே சொன்னார்கள், பெண்ணே, 600 தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? சரியான பங்கீடுதான், உங்களுக்கு முறையாகத்தான் கிடைத்திருக்கிறது. குடும்பத்துடைய பேக்ரவுண்டை விசாரிக்கவில்லை. சொன்னார்கள், சரியான தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுதான் உனக்குரிய பங்கு என்றார்கள். அந்த பெண் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வாறு ஒன்று தனக்கு கிடைத்தது என்பதை உண்மையிலே ஊகித்து விட்டார்கள். இப்படித்தான் ஒன்று கிடைத்திருக்கும் என்ற ஒரு முடிவை அலி ரழியல்லாஹு அன்ஹு அடிப்படையில் அவர் அறிவின் ஆழத்தினால் அவர்கள் புரிந்து விட்டார்கள். பெண்ணுக்கு புரிய வைப்பதற்காக சில கேள்விகளை கேட்டார்கள், விளங்கிக் கொள்வதற்காக அல்ல, பெண்ணுக்கு இதை புரிய வைக்க கேள்வியாக தொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறிந்த விடயத்தை கேள்வியாக தொடுக்கிறார்கள். கேட்டார்கள், முதலாவது, மரணித்த உங்களுடைய சகோதரருக்கு மனைவி இருக்கிறாளா? ஆம், இருக்கிறாள். மரணித்த அந்த உங்களுடைய சகோதரருக்கு அவருக்கும் தாய் இருக்கிறார்களா, உங்களுக்கு தாய் இருக்கிறார்களா? அந்த சகோதரருக்கு தாய் என்றால் இந்த பெண்ணுக்கும் தாய். உங்களுடைய தாய் உயிரோடு இருக்கிறாளா? ஆம், உயிரோடு இருக்கிறாள். மரணித்த உங்களுடைய சகோதரருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். மரணித்த உங்களுடைய சகோதரருக்கு உங்களை விட, உங்களை அதாவது மரணித்த சகோதரருக்கு அதாவது அவரை விட 12 சகோதரர்கள் இருக்கிறார்களா? இன்னும் அவரை விட்டு உங்களுக்கு சகோதரர்கள் என்று 12 பேர் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். சகோதரி என்று பெண் என்று நீங்கள் மாத்திரம்தானே? ஆம், நான் மாத்திரம். அப்படியானால் பெண்ணே, உங்களுடைய பங்கு சரிதான். உங்களுக்கு சரியான முறையில் தான் பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். நாம் நினைக்கலாம், 600 தீனாரில் எப்படி அந்த பெண்ணுக்கு ஒன்று கிடைத்திருக்கும் என்று நாம் அறிய ஆசைப்பட்டால், அதற்கு தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன், விரிவாக சொல்ல நேரமில்லை. சகோதரிகளை, எந்த அடிப்படையில் அந்த 600 ஒன்று கிடைத்தது என்று பாருங்கள். குர்ஆனுடைய ஏற்கனவே ஓதிய அந்த வசனத்தினூடாக அந்த 11வது 12வது வசனங்களில் அல்லாஹ் தெளிவாக பேசியிருக்கிறான். இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டுக்கு மேற்பட்டால் சொத்தில் 3/2. 600 தீனாரில் 3/2 400 தீனார். 400 தீனார்களும் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இனிமானவர்களே, மீதமுள்ள 200 தீனார் எவ்வாறு பங்கீடு செய்யப்படுகிறது என்று பாருங்கள். தாய் உயிரோடு இருந்தால் 1/6 என்று ஏற்கனவே சொன்னேன். சுது சென்று குர்ஆன் சொல்கிறது 1/6. 600 1/6 100, அந்த தாய்க்கு 100 சென்றால் 500 முடிந்து விடுகிறது. மனைவிக்கு அதாவது பிள்ளைகள் இருந்தால் அவருக்கு சேர வேண்டியது 1/8. 600 தீனாரில் 1/8 75, அப்படி என்றால் 575 முடிந்து விடுகிறது. மீதம் இருப்பது 25 தீனார் தான். ஏற்கனவே குர்ஆனுடைய வசனம் ஆணுக்கு பெண்ணை விட 2 மடங்கு என்று சொன்னோம். சகோதரர்களை, அதுவும் ஆணும் பெண்ணும், பெண் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று இருக்கிற நேரம், அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் என்று இருக்கிற நேரம், சில போது பெண்ணுடைய பங்கை ஒரு பெண்மணி மட்டும் இருந்தால் பாதி என்று சொல்கிறது, 2 பேருக்கு மேல் இருந்தால் 3/2 என்று சொல்கிறது. அதையும் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான நுணுக்கத்தை நாம் புரிய வேண்டும். ஏன் ஆணுக்கு அதிகமாக கொடுக்கிறது என்றால், அது விரிவான ஒரு விளக்கம். சுருக்கமாக சொன்னால், மகர் கொடுத்து திருமணம் முடிப்பதில் இருந்து குடும்பத்தினுடைய அத்தனை பொறுப்புகளையும், அந்த பெண்ணுக்குரிய உடை, அந்த பெண்ணுக்குரிய இருப்பிடம், அத்தனை செலவுகளையும் ஆணுடைய பொறுப்பிலே வைத்திருக்கிறது. எனவே அப்படி ஒரு பொறுப்பாக நிர்வாகியாக இருக்கிறவன் குடும்ப சுமையை சுமந்து கொள்பவனுக்கு 2 மடங்கு கிடைப்பதில் என்ன பிழை இருக்கிறது சகோதரர்களே? பெண்ணுக்கு கிடைக்கிற ஒரு பங்கும் அப்படியே இருந்து விடுகிறது. எனவேதான் அதையும் குர்ஆன் நுணுக்கமாக பேசுகிறது. ஒரு நியாயமான முறையைத்தான் அதில் வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். அந்த வகையில் விடைத்துக்கு வருகிறேன். அங்கே அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 12 சகோதரர்களா, ஒருவருக்கு 2 தீனார் என்ற அடிப்படையில் 24 தீனார்கள் போய்விடும். ஏற்கனவே 25 மீதம் என்று சொன்னேன். அந்த 25 24 ஒரு சகோதரருக்கு 2 என்ற அடிப்படையில் 24 முடிந்து விடுகிறது. மீதம் 599 ஆகிறது. ஒன்றே ஒன்றுதான், அந்த ஒன்று நீங்கள் பெண் என்ற அடிப்படையில். சகோதரருக்கு 2 என்றால் சகோதரியாகிய உங்களுக்கு ஒன்றுதான். எனவே 600 ஒன்று உங்களுக்கு கிடைத்திருப்பது சரியான தீர்ப்பு தான். கூடவும் மாட்டாது, குறையவும் மாட்டாது. நேர்மையான நியாயமான தீர்ப்பு தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அனுப்பினார்கள். நான் சொல்ல வந்தது, என்னுடைய முன்னோர்கள் எந்த அளவு இந்த அறிவை, அதாவது இனுமுல் மீராஸ், அனந்தர சொத்து பற்றிய அறிவிலே ஆழமான அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் எந்த அளவு இதை பற்றி விளங்குகிறோம்? இன்று இதை பற்றிய சரியான தெளிவு இல்லாததனால், அல்லது இருந்தும் தெளிவடைந்தும் அதில் அலட்சியமாக இருப்பதனால், நினைத்த பிரகாரம் சொத்து செல்வங்களை பகிர்ந்தளிக்கிறார்கள். யாருக்கு இயலுமோ, பெண்களோ சிறுவர்களோ நோயாளிகளோ குடும்பத்தில் இருந்தால், நான் ஒரு கட்ஸ் உள்ள ஒரு சகோதரன் குடும்பத்திலே தலைவன் என்றால், இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு முறையாக கொடுக்காமல், பெற்றோருக்கு கொடுக்காமல், அத்தனையும் சுருட்டிக் கொள்கிற, தனக்காக்கிக் கொள்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பயம் பெற வேண்டும் சகோதரர்களே. ஒரு நாளும் மற்றவருக்கு போக வேண்டிய சொத்து, சிலர் நினைப்பார்கள் யாராவது ஒருவருடைய சொத்தை அபகரித்தால் அதுதான் களவு, அதுதான் ஹராம் என்பார்கள். இது என்னுடைய தந்தையுடையது, என்னுடைய தாயுடையது. சகோதரர்களே, அநேகமான பிரச்சனை சமூகத்தில் வருவது, ஒரு சொத்துக்கு சொந்தக்காரர் உயிரோடு இருக்கிற நேரம் பிரச்சனைகள் வருவது குறைவு. அவர் மரணித்த பிறகு சொத்துரிய அருமை தெரியாதவர்கள், சிரமப்படாதவர்கள், எனக்கும் பங்கிருக்கிறது உனக்கும் பங்கிருக்கிறது என்றெல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு அந்த நேரத்தில் தான் பிரச்சனைகளும் அதிகமாக சொந்தமாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எனக்கு சொந்தம் இல்லாதது இன்னொருவருடைய சொத்தை அபகரிப்பது ஹராம். அது உடம்பிலே சேர்ந்தால் உடம்பு ஹராத்தினால் வளர்க்கப்படுமோ அந்த உடம்பு நரகந்தான் செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். பயப்பட வேண்டும் சகோதரர்களே. தன்னுடைய சகோதரருக்கு போக வேண்டிய பங்கை என்னால் ஏலும், நான் ஏதோ குடும்பத்தில் கொஞ்சம் பலசாலியாக இருக்கிறேன் என்று எடுத்தால் இதுவும் பெரிய களவு, இதுவும் பெரிய அநியாயம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவருடைய அல்லது சகோதர சகோதரிகளுக்கு அனந்தர சொத்திலே போக வேண்டியதை முறையற்ற முறையில் கொடுத்துவிட்டு அத்தனை நான் எனக்காக எடுத்துக்கொண்டு நான் பெரிய வசதி படைத்தவனை போன்று இன்று வாழ்வதை விட ஒன்றுமே இல்லாமல் ஒரு நேரம் சாப்பிட்டு மறுநேரம் சாப்பிடாமல் ஒரு ஓலை வீட்டிலே குடிசை வீட்டிலே வாழ்வது சிறந்ததாக இருக்கும் சகோதரர்களே. எந்த வகையிலும் இன்னொருவருடைய தனக்கு தன்னுடன் கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும், அவருக்கு போக வேண்டியதில் அனுப்பிரமாணமும் எனக்கு வந்துவிடக் கூடாது. அநியாயமாக ஒரு சான் நிலத்தை நாம் அபகரித்தாலும் அது நாளை மறுமையிலே தண்டனையாக எமது கழுத்துகளிலே போடப்படும் சகோதரர்களே. அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எனவே பேணுதல் பக்குவம் வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனந்தர சொத்து சம்பந்தமாக அல்லாஹு தாலா பேசுவதற்கு முன்னால் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் யத்தீம்களை பற்றி பேசுகிறான். இன்னல்லதீன யக்லூன அம்வாலல் யதாமா துல்மன், யார் அநாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுவார்களோ. அநாதை யத்தீம்கள் என்றால் சிறு பிராயத்திலே பெற்றோரை இழந்திருக்கிறவர்கள், சில போது பெரிய குடும்ப பின்னணியை கொண்டவர்கள், தாயும் தந்தையும் மரணித்து பிள்ளைகள் சிறுவர்களாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு இருக்கிற சொத்தை இந்த தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் எடுத்துக் கொள்வார்கள். அவர்களை வளர்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிற அளவுதான் செலவு செய்ய வேண்டும். அவர்களுக்கு சொந்தமானது அவர்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இனி மாணவர்களே, எந்த அளவு என்றால் ஒரு பெண் கணவன் மரணிக்கிறார், அந்த அவருடைய சொத்தில் பெண்ணுக்கு பங்கு இருக்கிறது என்று சொன்னேனே, வயிற்றில் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை ஆணா பெண்ணா, ஒரு குழந்தையா இரு குழந்தையா, அவர்கள் பெற்றெடுத்த பிறகு அதை பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைதானே, இவருக்கு என்ன தெரிய போகிறது என்றெல்லாம் யாரையும் ஏமாற்றிவிடக் கூடாது. இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை சொத்துக்களை அநியாயமாக யார் சாப்பிடுவார்களோ அவர்கள் சாப்பிடுவது உணவல்ல, அவர்கள் சாப்பிடுவது நெருப்பைத்தான், நரகத்தினுடைய நெருப்பைத்தான் தனது தங்களுடைய வயிற்றிலே சுமந்து கொள்கிறார்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. சகோதரர்களே, அந்த அனந்தரத்தை பற்றி பேசி முடித்து இரண்டாவது வசனத்திலே அல்லாஹு தஆலா அடுத்து சொல்லக்கூடிய விடயம், உமையா ஆசில்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வார்களோ. இதுதான் வரையறை. இரண்டு பெண் குழந்தைகளா, மூன்றில் இரண்டு பகுதி கொடுத்து விடுங்கள். ஒரு பெண் குழந்தையா, அவருக்கு சொத்தில் பாதியை கொடுங்கள். இப்படி தாய் தந்தையருக்கு ஆறில் ஒன்றா கொடுத்து விடுங்கள். அவர்கள் வயது வயோதிபத்தை அடைந்து விட்டார்களே, அவர்களுக்கு என்ன பிரயோசனம்? இப்படியெல்லாம் யோசிக்காதீர்கள். கொடுக்கிற முறைப்படி கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ் நிர்ணயம் செய்தது. தொழுகை இந்த நேரத்தில் இந்த அளவுதான் தொழ வேண்டும் என்றால் யாரும் அதில் மாற்றுவதற்கு இடமில்லை கிடையாது. மாற்றினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுபோலதான் சகோதரர்களே, இந்த அனந்தர சொத்தையும் அல்லாஹ் ஒரு கடமையாக்கி இருக்கிறான். அவன் விதித்திருக்கிறான், குர்ஆனிலே தெளிவாக சொல்லி இருக்கிறான். ஹதீஸ்கள் என்றால் தான் தாயிஃபா சஹீஹா என்று கேட்பார்கள். குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விடயத்திலே நானும் நீங்களும் அசத்தியாக இருப்போம் என்றால், கவனக்குறைவாக இருப்போம் என்றால் அல்லாஹ்விடத்தில் எப்படி தப்பிக்கொள்வோம் சகோதரர்களே? எனவே அந்த முறைப்படிதான் செய்ய வேண்டும். யார் மாறு செய்வார்களோ, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவார்களோ, அவர்கள் யுதுஹிலுஹு நாரன், அவர்களை அல்லாஹ் நரகத்திலே நுழைவிப்பான், நிரந்தரமாக இருப்பார்கள் என்றெல்லாம் எச்சரித்து பேசியிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லுகிற முறையை விளங்கி அந்த முறை பிரகாரம் எந்த வகையிலும் இன்னொருவருடைய சொத்து செல்வம் எனக்கு வந்துவிடக் கூடாது என்ற விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹராமான சம்பாத்தியங்கள், ஹராமான பணம், ஹராமான சொத்து செல்வங்களில் இருந்து எங்களை முழுமையாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஹலாலோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இனிமானவர்களே, அடுத்து முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஒருவர் மரணித்த பிறகு அவருடைய சொத்து செல்வங்களோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் ஏராளம். அந்த விடயங்களை ஓரளவு சுருக்கமாக சொல்கிறேன். ஒருவர் மரணித்து விட்டாரா, மரணித்த உடனே செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? முதலாவது, அவர் வேறு யாருடைய ஏதாவது பொருட்களை சொத்து செல்வங்களை வைத்திருந்தால் அது அப்படியே வேறாக்கப்பட வேண்டும். சில போது ஒருவருடைய கடையை பல வருடமாக வைத்திருக்கிறார், வாகனத்தை, சில பொருட்களை, சில நேரம் மனைவியோ பிள்ளைகளோ சொந்த பொருள், இது எனது கணவனுடைய தந்தையுடைய சொந்த பொருள் என்று நினைப்பார். இருப்பார்கள். யாருடைய ஏதாவது வாடகைக்கோ அல்லது நீண்ட காலம் இன்னொருவருடைய வைத்திருந்தால் கட்டாயம் வீடுகளில் சொல்லி வைக்க வேண்டும். நாம் மூத்தாகின பிறகு உரியவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். இல்லாத போது அதை அடிப்படையாக கொண்டு பிரச்சனைகள் ஏற்படும். சுருக்கமாக சொன்னால், தனக்கென்று சொந்தம் இல்லாமல் வேறு யாருடைய ஏதாவது பொருளை நாம் வைத்திருந்தால் அதை முதலாவது வேறாக்கி உரியவர்களிடம் சேர்க்க வேண்டும். இரண்டாவது சுருக்கமாக ஒன்றையும் சொல்கிறேன். ஒருவர் மரணித்த பிறகு அவருடைய ஜனாதாவுக்கான ஈமை சடங்கு, ஜனாதாவுடைய கடமைகளை அவருடைய சொத்து செல்வத்தில் இருந்து நிறைவேற்ற வேண்டும். அதிகமான பணத்தை செலவழித்தும் அல்ல, அதாவது மிக குறைவாகவும் அல்ல, நடுத்தரமான ஒரு செலவீனமாக அவருடைய ஜனாதாவுடைய விடயங்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும். ஜனாதாவுடைய விடயம் என்றால் மௌத்தானதிலிருந்து அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும். சில போது சில இடங்களில் ஒரு இடம் பணம் கொடுத்துதான் வாங்கி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றிருந்தாலும் அதையும் அவருடைய சொத்தில் இருந்து கொடுக்கலாம். மார்க்கத்தில் இடம் இருக்கிறது. இனிமானவர்களே, மௌத்தான பிறகு அடக்கியதற்கு பிறகு சில செலவுகளை நாம் செய்வோம். அவருக்காக உணவு கொடுப்பார்கள் அல்லது அவருக்காக சில குரான்களை அடித்துக் கொடுப்பார்கள். அதையெல்லாம் இந்த அனந்தர சொத்திலிருந்து இவருடைய சொத்திலிருந்து செய்ய முடியாது. யார் செய்ய விரும்புகிறார்களோ அவர்களது பணத்திலிருந்து அது செய்து கொள்ளலாம். ஜனாதாவை அடக்கின்ற வரைக்கும் உள்ள அத்தனை செலவுகளும் நடுத்தரமான செலவீனமாக செலவு செய்யப்பட வேண்டும். இனிமானவர்களே, அடுத்ததாக அவர் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் இருந்தால் அந்த கடன்களை நிறைவேற்றி விட வேண்டும். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன் என்றால் ஹஜ் கடமையாக இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒதுக்கப்பட வேண்டும், ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஜகாத் பல வருடம் கொடுக்க வேண்டியவர் கொடுக்காமல் இருந்திருக்கிறார் என்றால் அதற்கான ஏற்பாடு. இப்படியாக அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருப்பின் அவற்றை செய்வதற்கான ஏற்பாடு உடனடியாக செய்யப்பட வேண்டும். அடுத்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, குறிப்பாக மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடனை நிறைவேற்றுவது போல மனிதனுக்கு செலுத்த வேண்டிய கடனையும் அவர் அந்த நேரம் நிறைவேற்றியாக வேண்டும். அநேகமாக ஜனாதாக்களிலே நாங்கள் பார்க்கிறோம், எல்லோரும் முன்வந்து இவருடைய எனது தாய் தந்தையுடைய எனது சகோதரருடைய கடனை நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்கிறார்கள். வருட கணக்கிலாகிவிட்டது, பொறுப்பேற்ற கடனை இன்னும் கொடுத்து முடிக்கவில்லை. அந்த ஜனாதா எப்படி நிம்மதி அடையும் சகோதரர்களே? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். கடன் என்ற இந்த பாவம் கடனை தவிர என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஷஹீதாக மரணித்தாலும் கூட கடனோடு ஒரு ரூபாய் கடனாக இருக்கட்டும், அது கடன் தான், உரியவர் மன்னிக்கவில்லை என்றால் அந்த ஷஹீதுடைய ஆத்மா சாந்தி அடையாது, சுவர்க்கம் போக முடியாது. அதற்கு தடையாக நஃப்சுல் முஃமினு அல்லக்கதுன் பிதைனிஹி, ஒரு மூமினுடைய உயிர் அவனுடைய கடனோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கும். அவனுக்கு அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கு இந்த கடன் தடையாக இருக்கும். நாம் சொல்வதாக இருந்தால் சொல்வோம், அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னால் கடன்களை கொடுத்து விட்டே அடக்கம் செய்யுங்கள். இதுதான் மிகச்சிறந்தது சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஜனாசா கொண்டுவரப்பட்டால் தொழுவிப்பதற்கு முன்னால் கேட்பார்கள், அலைஹி தைரன், இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆம் என்றால் சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்களே உங்களுடைய தோழருக்கு தொழுவித்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்வார்கள். பாரதூரத்தை ஒருவன் கடனாளியாக மௌத்தாகிவிடக் கூடாது என்பதை கியாமத்தினால் வரும் சமுதாயம் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனுடைய பாரதூரத்தை நபி அலைஹிஸ்ஸலாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இன்று சிலர் வாழ்வதே மற்றவருடைய சொத்திலே, மரணித்த பிறகுதான் தெரியும் சொந்த பணத்தில் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறான். முழுமையாக மனைவியும் பிள்ளைகளும் பாதையிலே ஒதுக்கப்படுகிறார்கள். என்ன செய்வதென்று புரியாமல் அவர்களது இழப்பை அவர்கள் சிந்திப்பதா, இத்தனை பேருக்கு நாங்கள் கடனாளி என்பதை சிந்திப்பதா என்று நெருக்கடியான நிலை. குடும்பத்தை கேவலத்தில் போட்டுவிடாதீர்கள். கண்ணியமானவர்களே, விரலுக்கேற்ற வீக்கம் தேவை என்பார்கள். நம்முடைய வருமானத்துக்கேற்ற வாழ்க்கை இன்றி ஆடம்பர வாழ்க்கைக்கு பழகியதால் சாதாரணமானவர்களும் கடன்களை பெற்று சர்வசாதாரணமாக கோடிக்கணக்கில் கடனோடு இருக்கிறார்கள். எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ரூபாயும் கடன் இல்லாமல் நாங்கள் மௌத்தாகுவதற்கு முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே. கடன் இருக்குமாக இருந்தால் வசியத் என்று அடுத்தது வருகிறது. அந்த வசியத் இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று கட்டாயமான வசியத், அதுதான் நான் ஒருவருக்கு செலுத்த வேண்டிய கடன், கொடுத்த வாக்குறுதி. அப்படி இருந்தால் அதை எழுதி வைக்க வேண்டும். கூடினால் இரண்டு நாளுக்கு மேலால் அப்படி எழுதாமல் இரவு கழியக்கூடாது. எமது மனைவிக்கு சொல்லி வைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லி வைக்க வேண்டும், ஒரு மாதத்திலே கொடுக்க வேண்டிய கடனா டேட்டை போட்டு எழுதி வைக்க வேண்டும். நான் மூத்தாகினாலும் இதை நிறைவேற்றி விட வேண்டும். எதற்காக நாம் சொல்லாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் கடன் எடுக்கிறார்கள், மனைவிக்கு தெரியாது, எழுத்திலே கிடையாது, மூத்தான பிறகு பலவிதமான சர்ச்சைகள் உண்டாகின்றன. அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் சகோதரர்களே. நான் மூத்தாகினாலும் நான் இந்த மாத கணக்கிலே இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது ஒரு கடனுக்கு, அதை செலுத்தி விடுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு படுக்க வேண்டும், படுக்கைக்கு செல்ல வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, இது கட்டாயமான வசியத். இன்னும் ஒன்று இருக்கிறது, சுன்னத்தான வசியத். அதுதான் மௌத்தாகக்கூடிய நேரத்தில், உயிரோடு இருக்கிற நேரம் நாம் நம்முடைய சொத்து செல்வங்களை எத்தனையோ தர்மங்கள் செய்திருப்போம். மௌத்துடைய நேரத்திலும் ஒருவர் விரும்பி எனது மௌத்துக்கு பிறகும் எனக்கு நன்மை வந்து சேர வேண்டும் என்று வசியத் செய்வார்கள். இது கட்டாயமானதல்ல, சுன்னத். உதாரணமாக என்னிடத்திலே 3 கோடி ரூபாயுடைய சொத்து இருக்கிறது என்றால், நான் 1 கோடி ரூபாய் இந்த மஸ்ஜிதுக்காக அல்லது இந்த மதரசாவுக்காக இந்த நல்ல செயலுக்காக நான் கொடுத்து விடுகிறேன், என்னுடைய மௌத்துக்கு பின்னால் அதை கொடுத்து விடுங்கள் என்றால், அந்த 1/3 அதாவது 1 கோடி ரூபாய் அப்படி அவர்களுக்கு சென்றுவிடும். மாற்றமாக 3 கோடி ரூபாய் தான் அவருடைய முழு அனந்தரமும், முழு சொத்தும். அதுதான் 3 அனந்தரக்காரர்களுக்கு இல்லாமல் வசியத் செய்தால் உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள், 1/3 தான் செல்லுபடியாகும். அப்படி 3 செல்லுபடியாக்குவதாக இருந்தால் அனந்தரம் பெறுகின்ற அத்தனை பேரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தங்களுடைய தந்தையுடைய வசியத்தை அவர் சொன்னபடியே நிறைவேற்ற நாங்கள் தயார். யாராவது ஒருவர் மனம் சுழித்தால், அவருடைய முகம் சுழித்துக் கொண்டால், விருப்பம் இல்லாமல் இருந்தால் அப்படி செலுத்த முடியாது. 1/3 என்று சொன்னாலும் 1/3 நிறைவேற்ற வேண்டும். அதே போல வசியத் செய்கிற நேரம் அனந்தரம் பெறுகிற யாருக்கும் வசியத் செய்ய முடியாது. வளர்ப்பு பிள்ளை இருக்கிறார்களா, ஒரு குழந்தை ஆணோ பெண்ணு எடுத்து வளர்க்கிறீர்களா, அவர்களுக்கு அனந்தர சொத்தில் எந்த பங்கும் கிடையாது. அப்படி என்றால் அநியாயம் செய்யப்படுகிறது நினைக்கலாம். நாங்கள் வசியத் செய்யலாம் அல்லது உயிரோடு இருக்கிற நேரம் ஏதாவது கிஃப்டாக கொடுக்கலாம். அனந்தரத்தில் அவர்களுக்கு இடமில்லை என்பதை குர்ஆன் சொல்லிவிட்டது சகோதரி, அவர்களுக்கு இடம் கிடையாது. அதே போல ஒரு வளர்ப்பு பிள்ளையுடைய விடயத்திலே, ஒரு பெண் குழந்தை வளர்க்கிறார், தந்தையாக இருந்து ஒரு சொந்த தந்தை பிள்ளையை நிக்கா செய்து வைப்பது போல அந்த வளர்ப்பு தந்தைக்கு அந்த அதிகாரத்தை இஸ்லாம் வைக்கவில்லை. சொந்த தந்தை இருந்தால் அவர்தான் நிக்கா செய்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த காலி இவருக்கு பொறுப்பு கொடுத்தால் செய்ய முடியுமே தவிர, சுயமாக சொந்த பெற்றெடுத்த பிள்ளை போன்று வளர்ப்பு பிள்ளைக்கு வழியாக நிற்க முடியாது. அப்படி நின்று செய்து வைத்தால் அந்த நிக்கா பாத்தில் ஆகிவிடும். இன்னியமானவர்கள், இப்படி ஏராளமான சட்டங்கள். எனவே மரணித்தவருடைய சொத்திலே அந்த வசியத் நிறை செய்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும், கடன்களை நிறைவேற்ற வேண்டும், ஜனாதாவுடைய விடயங்கள் செய்யப்பட வேண்டும். இத்தனையும் செய்த பிறகு மீதமுள்ள அந்த சொத்து செல்வங்கள் தான் அனந்தரக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், குர்ஆன் சொன்ன பிரகாரம். இன்று நாம் எப்படி செய்கிறோம்? சமுதாயத்திலே ஏராளமான தவறுகள் நடக்கிறது. ஒரு தாய் ஒரு தந்தையும் மகனும் கடை செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள், 2 பார்ட்னராக இருக்கிறார்கள். பாப்பா மௌத்தான பிறகு உண்மையிலே தந்தைக்கு சரி பாதை இருக்கிறது. இவர் என்ன செய்கிறார்? தந்தையும் நானும் சேர்ந்து செய்தேன், வேறு யாருக்கும், வேறு சகோதரர்களுக்கு தாய்க்கு ஒன்றெல்லாம் இல்லாமல் அத்தனையும் தனக்காக்கிக் கொள்கிறார். அநியாயம் சகோதரர்களே. மற்றவர்களுக்கு சேர வேண்டியதை சேர்க்க வேண்டும். அல்லது சில போது சில தாயுடைய சொத்துகள், நகை, ஏனைய வீட்டுடைய தளபாடங்களை பெண்கள் எடுக்கிறார்கள். அதே போல ஆணோடு தந்தையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், வாகனம், கடை, இவைகளை ஆண்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். நினைத்த பிரகாரம் எங்களுக்கு பங்கு வைக்க முடியாது. அத்தனையும் ஒன்று சேர்க்கப்பட்டு எப்படி குர்ஆன் யாருக்கு எந்த அளவு என்று சொல்கிறதோ அந்த அடிப்படையில் தான் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். சில போது வீட்டிலே பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள். பெண் குழந்தைகளுடைய நிக்காகை ஒரு ஆண் செய்கிறார், தனது தந்தைக்கு கஷ்டம், மூத்த சகோதரர் செய்து வைக்கிறார். பாப்பா மூத்தான பிறகு சொல்கிறார், நான் பிள்ளைகளுடைய சகோதரிகளுடைய திருமணத்தை எல்லாம் லட்சக்கணக்கில் செலவழித்து செய்திருக்கிறேன், எனவே தந்தையுடைய அனந்தரம் எனக்குத்தான் எடுக்கிறார்கள். நீங்கள் செய்தது உபகாரம், உங்களுடைய சகோதரிக்கான உதவி, இப்பொழுது இருப்பது அனந்தரம். இது குர்ஆன் சொன்ன பிரகாரம் தான். அவர்கள் விட்டுக் கொடுத்தால் உங்களுக்கு எடுக்கலாமே தவிர அவர்கள் விடாமல் உங்களுக்கு சுயமாக எடுக்க முடியாது சகோதரிகளே. இன்னும் ஒரு அநியாயம் நடக்கிறது. சில வீடுகளிலே பெண்களை திருமணம் செய்ய எல்லா சொத்துக்களையும் பெண்களுக்கே கொடுப்பார்கள். ஆணுக்கு உயிரோடு இருக்கிற நேரமும் இல்லை, அனந்தரமாக வருவதற்கும் எதுவும் இல்லை, அப்படியே பெண்களுக்கே கொடுத்து முடிக்கிறார்கள். ஏன்? சீதன கொடுமையால் சகோதரர்களே. அதற்குள் இன்னொரு கொடுமை நடக்கிறது. இப்படி எனக்கு அநியாயமா, இவர் இன்னொரு வீட்டிலே தனது சகோதரிகளுக்கு கொடுத்து அத்தனையும் அப்படி அவர் சுமட்டிக் கொள்கிறார். இந்த அநியாயங்களை யாரிடம் சொல்வது சகோதரர்களே? இஸ்லாம் ஆண்களுக்கு மகர் என்று ஒன்றை ஏற்படுத்தி இருப்பதை, அவர்களுக்கு 2 கொடுப்பதை குடும்ப சுமையை சுமந்தவர்கள் என்பதற்காக, பெண்களிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதற்கல்ல. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளை நாங்கள் விளங்க வேண்டும். அநியாயங்கள் இந்த அனந்தர சுத்துடைய விடயத்திலே நடக்கக்கூடாது. நாம் நினைத்த பிரகாரம் பங்கீடுகள் செய்திருந்தால் இப்பொழுது தெளிவடைகிறோமா? முன்னால் வர வேண்டும், உரியவர்களிடம் சொல்ல வேண்டும். எமக்கு மேலதிகமாக வந்திருந்தால் அத்தனையும் கொடுத்து விட வேண்டும், அதிலே ஹலால் தேடிக்கொள்ள வேண்டும். இந்த முறைகளை நாம் பேணிக்கொள்வோம். இன்னும் ஏராளமான விடயங்கள் உலமாக்கள் நிறைந்த பகுதி உலமாக்களிடத்திலே கேட்டு இந்த அனந்தர சொத்து பங்கீட்டு முறை இஸ்லாம் சொல்லுகிற பிரகாரம் படித்துக் கொள்வோம், அதை செயல்படுத்துவோம், எங்களுடைய பொருளாதாரத்தை தூய்மையாக்கிக் கொள்வோம். எந்த வகையிலும் அநியாயம் இஸ்லாம் தடுத்த விடயங்கள் எமது வாழ்க்கையிலே சேர்ந்து விடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இல்லாமல் அல்லாஹ் நாம் இதுவரை செயல்படுத்த விடயங்களை முறையாக செயல்படுத்துகின்ற பாக்கியத்தை தந்தருவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை கபூல் செய்து கொள்வாயாக, யாழ் எங்களை தூய்மையாக்கி விடுவாயாக, நீ சொல்லக்கூடிய பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வாஹர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.